கடவுளை பிரிந்து நித்திய காலமாக முடிவில்லாத காலமாக நரகத்துல இருக்கிறதுன்ற ஒரு காரியத்தை விட உலகத்துல வேற எந்த பயங்கரத்தையும் நம்ம கற்பனையே பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த நித்தியத்திலேயே உலகத்திலேயே பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா, கடவுளை பிரிந்து நித்திய காலமா நரகத்துல இருக்கிறது. அதை விட ஒரு கொடுமை கற்பனையில நம்ம பண்ணவே முடியாது, பயங்கரமான ஒரு கொடுமை. அந்த நரகத்துக்கு நம்மளை கொண்டு போற ஒரே காரியம் என்ன, பாவம். நம்ம படிக்கலன்னு ஆண்டவர் நம்மளை நரகத்துக்கு போட மாட்டார், சரிங்களா? நமக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லை, இல்லை நம்ம நல்லா சம்பாதிக்கல, இல்லை நமக்கு ரொம்ப திறமை இல்லை, இல்லை நமக்கு ரொம்ப சொத்து வித்தெல்லாம் இல்லை, நல்ல பெரிய காரியங்களை சாதிக்கல, நம்மளை நரகத்துக்கு போட மாட்டார். ஒரே காரியத்துக்கு தான் நரகத்துக்கு போறது எந்த மனுஷனும், பாவம். அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே ரட்சகர் தான் இருக்கிறார். ரெண்டு பேர் இருந்தா நல்லா இருந்திருக்கோம் நமக்கு, ஆண்டவர் அஞ்சு பேர் அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்தது. ஆனா என்ன, ஒரே மத்தியஸ்தர், ஒரே ரட்சகர் தான் இருக்கார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ரட்சகர். அந்த ஒரே ரட்சகர் அவர் வாயிலிருந்தே எல்லா பாவத்தையும் மன்னிப்புண்டு, ஆனா ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா அது எவ்வளவு பயங்கரமான பாவமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை, ஒரு பிரத்யேகமான பாவத்தை செஞ்சுட்டோம்னா நித்திய காலமாக அந்த குற்றத்தில் நித்திய தண்டனையோடு நாம் இருப்போம். அந்த பாவத்துக்கு எந்த விதத்திலையும் மன்னிப்பு இல்லை. தலை புரண்டாலும் நம்ம என்னதான் மன்னிப்பார், மன்னிப்பு இல்லை. அது ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு சத்தியம், அதை ரொம்ப யோசிக்கணும். அதுக்குதான் இந்த பகுதியில பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்கிற தூஷணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாவம், அந்த பாவம் மன்னிக்க கூடாத, இன்றையிலையும் நித்தியத்திலையும் மன்னிக்க முடியாத ஒரு பாவம். யாராவது இப்படி ஒரு பாவத்தை இவ்வளவு அகோரமாக இவ்வளவு பயங்கரமாக, கிருபை நிறைந்த தேவன், பைபிள் முழுவதுமா என்ன சொல்லுது, மன்னிப்பை மன்னிப்பதற்கு பெருத்திருக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், நம்மளெல்லாம் மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்த தேவன் கூட ஒரு பாவத்தை மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்றது ரொம்ப வினோதம். எல்லா இடங்களையும் வருது இல்லை. இன்னொரு ஆபத்து என்னன்னா, இந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற நீங்களே உங்களிலேயே சில பேர் இந்த பாவத்தை இன்னைக்கு கூட இது செஞ்சிடலாம் பாருங்களேன், இன்னைக்கு கூட அது செஞ்சிடலாம். இது செஞ்சிட்டோன்னா போச்சு, நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த பாவத்தை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பாவத்தை எவ்வளவு தெளிவா நம்ம படிச்சுக்கணும். ஒரு ஆபத்து பயங்கரம் இருக்கு, அதுல போய் மாட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சுன்னா அது தெளிவா படிச்சுக்கணும். அதை ஒரு போ இல்ல கண்ணு மண்ணு தெரியாம குருட்டா போய் விழுந்துட்டு திருப்பியே வர முடியாத நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது இல்லையா. அது தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நம்ம படிச்ச பகுதியில் பரிசேயர்கள் வேதப்பாரகர் அந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில பார்த்து நமக்கு பயன்பாடை நம்ம படிச்சுக்கணும். என்ன அந்த சூழ்நிலை எதில் அமைஞ்சிச்சுன்னு போன வாரம் நம்ம படித்தோம். இதெல்லாம் ஒரே பகுதி இருக்குன்னா கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இதை பார்க்க முடியும். என்ன பார்த்தோம், ஒரு அற்புதம், அந்த சூழ்நிலை, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு பிசாசு பிடிச்சவன், குருடா இருந்தவன், ஊமையா இருந்தவனை பிசாசை விரட்டி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த அற்புதத்தில் ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் எல்லோருமே அதிசயப்பட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் இந்த அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒருவேளை ஒரு சிறு ஸ்பார்க் வந்த மாதிரி, ஒருவேளை இவர் தாவீதின் குமாரனோ இருக்கலாமோ இல்லையோ, அது அவங்களுடைய விசுவாச அறிக்கை இல்லை, ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள எழும்பிச்சு. ஒரு விசுவாசத்தின் ஸ்பார்க் அப்படி இல்லை எலும்பிச்சு கூட்டத்துக்குள்ளதான் அவங்க கேட்கிறாங்க, ஒருவேளை ஒரு தாவீதன் குமாரனோ, ஒருவேளை விசுவாசத்துக்கு சாத்தியம் இருக்க முடியும். அந்த மைண்ட்ல வரும்போது உடனடியாக அங்க இருந்த யூத தலைவர்கள், இவங்களை நல்ல ஆண்டவருடைய வழியில நடத்த வேண்டிய தலைவர்கள் என்ன பண்ணாங்க, பரிசேயர்கள் இந்த மார்க் சொல்றாரு எருசலேம்ல இருந்து அனுப்பப்பட்டாங்க, பரிசேயர்களோ வேதபாரர்களோ அனுப்பப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர் பரவுதுன்னு கேள்விப்பட்டு இதெல்லாம் போய் அடக்கணும். அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன, இயேசுவை குற்றப்படுத்தினாங்க. என்ன குற்றத்தை பண்ணாங்க, இயேசு அந்த அற்புதத்தை பேய்களை விரட்டுறது எதன் மூலமா, பிசாசின் மூலமாக விரட்டுறார் அப்படின்ற பொய்ய பரப்பி அந்த மக்களுக்குள்ள உற்பத்தி ஆகிற மலர்கிற சிறிதான கொஞ்சம் விசுவாசத்தை அணைச்சு போட்டாங்க. பாருங்களேன், அதான் அவங்க செஞ்சது, அணைச்சு போட்டாங்க. இயேசு வந்து பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் தான் மேசியா என்று அடையாளம் காட்டும்படிக்கு வெளிப்படுத்தின அந்த அற்புதமான கிரியைகளை பிசாசுனால் தான் தான் மேசியான்னு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய காரியங்களை நிராகரித்து அது பிசாசுனால் செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் அது அவங்க சொல்லணும்னா எவ்வளவு மனசாட்சி கடினமா இருக்கணும். இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் மக்களை வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் ஒரு கவர்றதுக்கும் கூட்டத்தை கூட்டுறதுக்கும் செஞ்சார். அற்புதம் அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தையும் கவனிச்சு பார்த்தோம்னா என்ன அதிசயமா செஞ்சாரு. பாடு ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அப்படியே வானத்துல பறந்து அப்படியே மேகத்துல இருந்து மலையை வர வச்சு என்னன்னு அப்படியே பண்ணிட்டு இருந்தார். மேஜிக் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் மிகுந்த துயரத்துல கஷ்டத்துல படுகிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்துறது, பேய் பிடிச்சவங்களை விரட்டுறது, பயங்கர பாடுபடுகிறவர்களுக்கு இரக்கமான தன்னுடைய கரங்களை தொட்டு சுகம் கொடுத்தார் இல்லைங்களா. யோவான்ஸ்தானா சீஷர்களுக்கு அவர் சொன்னது, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அவர் செஞ்ச கிரியைகள் ஒவ்வொன்றும் யகோவா எவ்வளவு கஷ்டப்படுகிறவருக்கு மேல எவ்வளவு கருணை காட்டுறாரு யகோவான்றத தன்னுடைய கிரியையினால் வெளிப்படுத்தின அற்புதங்களை பெய்த்து அப்பேற்பட்ட அற்புதங்கள் பிசாசுனால் செய்யப்பட்டதுன்னு சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்க மனசாட்சி கடினமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஜனங்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் ஜனங்களை விசுவாசத்தை அவிச்சு போட்டார்கள், அவங்க பொய்யினார். அதை வந்து ஆண்டவர் அற்புத விதமாக அதை பதில் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். பிசாசுனால நான் செய்யறேன்னு சொல்றீங்களா, மூணு பதில கொடுத்தார். ஒன்னாவது, நீங்க சொல்றது முட்டாள்தனமானது. உங்களுடைய பதில், உங்களுடைய குற்றச்சாட்டு முட்டாள்தனமானது, அறிவீனமானது, பொதுவான அறிவே இல்லாதவர்கள் மாதிரி பேசுறீங்க, காமன் சென்ஸ் இல்லாதது. அதான் 25வது வசனத்தில் சொல்றார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த நகரமும் எந்த பட்டணமும் எந்த வீடும் பாலாயுதம் போகும், நிற்க முடியாது. சாத்தானே சாத்தானுக்கு விரோதமாக பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்க முடியும்? சாத்தானே சாத்தானை விரட்டுவானா? அவனே போய் ஒரு பேய்களை பிடிச்சிக்கிறது ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தை விரட்டுறதுக்கு அனுப்புவானா? அவன் ராஜ்யம் எப்படி வளரும்? காமன் சென்ஸ் இல்லையா? முட்டாள்தனமானதா இருக்கு முதலாவது. ரெண்டாவதாக, உங்களுடைய குற்றச்சாட்டு ரொம்ப பட்சபாதமானது. ஏன்? அதான் 27 சொல்றேன், நான் பெல்சுபூர்னால பிசாசுகளை விரட்டினால் உங்க பிள்ளைகள் எதினால் விரட்டுகிறார்கள்? உங்கள் பிள்ளைகள் என்னும் போது பரிசேயர்களுடைய சீஷர்கள் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட ஒரு குரூப், நாங்களும் பேய்களை விரட்டுறோம் அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்களோ இல்லையோ, ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் விரட்டி விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க தேவனுடைய வல்லமையினால் விரட்டினாங்கன்னு செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா இல்லை, அதை ஒத்துக்கிறீங்களே. நான் உண்மையா விரட்டிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையா விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன அதே வேலையை தான் நான் செய்யறேன், என்னை ஏன் பிசாசினால் விரட்டுறேன், என்னை ஏன் குற்றப்படுத்துறீங்க, அவங்க ஏன் தேவனால் விரட்டுறேன்னு சொல்றீங்க? அவங்களே அவங்களை நியாயம் தீர்க்கட்டும், அவங்க சொல்றதே நியாயம் தீர்க்கட்டும். பட்சபாதம் ஒரு மாதிரி ஒரு பிரிஜுடல், அதனால அது காட்டுது. ஆகவே உங்களுடைய உங்க குற்றச்சாட்டு முட்டாள்தனமானது, பட்சபாதமானது. அதனால ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு, நான் செய்யற அற்புத வல்லமை ஒன்னு கடவுள்கிட்ட இருந்து வரணும், இல்ல பிசாசு கிட்ட வரணும். பிசாசு கிட்ட வருதுன்னு நீங்க சொல்றீங்க, பிசாசு கிட்ட இருந்து வருது முட்டாள்தனமானது, நான் செய்யற வேலைகளே பார்க்கும்போது தெரியுது இது பட்சபாதமானது. அதனால இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன, இது கடவுள்கிட்ட இருந்து வருது. அதான் சொல்றாரு 28வது வசனத்தில், நான் பிசாசுகளை தேவனுடைய ஆவியினால் விரட்டுறதுனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு மத்தியில் வந்திருக்கு. முட்டாள்தனமானது, பட்சபாதமானது. மூணாவதாக, உங்க இருதயம் பயங்கரமா கடினப்பட்டு கலகமுள்ள இருதயமா இருப்பதனால தான் நீங்க இப்படி குற்றம் சாட்டுறீங்க. ஏன், நான் ஆவியினால் செய்து தேவனுடைய ராஜ்யம் வருகிறத நான் இங்க வெளிப்படுத்தி இருக்கும் போது நீங்க அதை பிசாசுக்கு அறிவிக்க பிசாசுக்கு அட்ரிபியூட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்க பாத்தீங்களா? நான் பிசாசுனால செய்யல, நீங்க தான் பிசாசினுடைய தூதர்களாக செயல்படுறீங்க. பாருங்களேன் அதான் அவங்க சொல்ற முப்பத்தி 29வது வசனத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ற. ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடந்திருக்கு, ஒரு ஓமையின் மூலமாக பலவானை கட்டினால் ஒழிய அவனுடைய வீடை கொள்ளை அடிக்க முடியாது. முதல்ல ஒரு பலவான் கிட்ட நம்ம திருட போனோம்னா அவனுடைய வீட்டை கட்டி தான் கொள்ளை அடிக்க முடியும். பலவானை கட்டினால் ஒழிய அவனுடைய வீடை கொள்ளை அடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால ஆவிக்குரிய உலகத்துல எப்படி நான் பிசாசு விரட்ட முடியுதுன்னு நான் சொல்றேன், பிசாசு பலவான் மாதிரி எல்லா மனிதர்களுடைய ஆத்துமாக்களை பிடிச்சி அவங்களை வருத்தி அவங்களை கட்டுப்படுத்தி அழித்து கொண்டிருந்த அந்த பிசாசு, அவன் வந்து எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு கோட்டை ராஜா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றக்கூடிய அவங்க யார் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான். பலவானா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த பலவான விட பலவானாக நான் வந்து அவனை கட்டினேன், அவனை அடக்குனேன், அவன் கொட்டத்தை முடக்கி அவங்கிட்ட வீட்டுல இருந்து கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட இருந்து அடிமைப்பட்டிருந்த மக்களை நான் விடுதலை ஆக்கிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய உலகத்துல அதான் நடந்திருக்கு. அதனோட வெளிப்பாடாக நீங்க என்ன பாக்குறீங்க, பிசாசுகள் விரட்டப்படுறது, மக்களை விடுதலை ஆக்குறது, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற முட்டாள்தனமான காரணம் இல்லை, நான் பிசாசுனால விரட்டிக்கிட்டு இல்ல, பிசாச நான் கட்டி போட்டதுனால தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதான் ரெவலேஷன்ல பாக்குற, அவர் போய் கட்டி போட்டிருக்கிறார் பிசாசனுடைய ஆதிக்கத்தை, அவருடைய வருகையினால அவருடைய மரணத்தினால ஒடுக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். நான் பரிசுத்தாவினால் பிசாசுகளை விரட்டுறேன். இது ஒரு பெரிய சத்தியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இயேசு வந்து இந்த உலகத்தில் தான் வரும்போது தன்னுடைய ஒரு பித்ரியகத்தின் இரண்டாவது நபராக தேவனுக்கு ஒப்பானவராய் இருந்தாலும் அவர் தன்னுடைய எல்லா வல்லமையோடு வரல. அவருடைய சிறப்புரிமையெல்லாம் விட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி, இல்லைங்களா, வெறுமையாக்கி என்ன கோலம் எடுத்தாரு, அடிமையின் கோலம் எடுத்தார். அந்த அடிமையின் கோலம் எடுத்த அந்த கோலத்தில் அவர் தன்னுடைய எந்த பவரும் யூஸ் பண்ணல. அவர் எல்லாத்துக்கும் தன் பிதானால சார்ந்திருந்தார் இல்லைங்களா. அவர் சொந்த பவர் எதுவுமே யூஸ் பண்ணல. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அந்த பிதா என்ன செஞ்சார்னா பரிசுத்தாவின் மூலமா தான் இயேசுவை ஏக்கி நடத்தினார். அதனால பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிதா பரிசுத்தாவியை வைத்து இயேசுவை இந்த அற்புதம்லாம் செய்ய வைத்து சாட்சி கொடுக்கிறார், இவர் தான் சாட்சாத் மேசியா, இவர் தான் தேவகுமார். அதனால இயேசு செஞ்சதை குற்றப்படுத்தணும்னா யார குற்றப்படுத்துறோம், பரிசுத்தாவி. யார் பரிசுத்த இயேசு செஞ்சவர் சொன்ன எல்லா காரியமும் பரிசுத்தாவினால் செஞ்சார், அவர் சொந்த இதனால செய்யல. அவர் அடிமையின் கோலம் எடுத்து பிதாக்கு கட்டுப்பட்டு வந்ததுனால் இயேசு செஞ்சதை குற்றப்படுத்தணும்னா பிதாவியும் பரிசுத்தாவியும், பரிசுத்தாவி அவரை ஏற்றுகிற பரிசுத்தாவியை குற்றப்படுத்தணும். அதான் அவர் சொல்றாரு பாருங்களேன். அதான் அவங்கள ஒரு கார்னர்ல அங்க போடுற, ஒரு ஒரு கார்னர்ல நிக்க வச்சு கேட்கிற மாதிரி, நீங்க சொன்னது முட்டாள்தனம், நான் தேவனுடைய ஆவியினால் சேர்ந்தால் தேவராஜ்யம் வந்திருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க. 30வது வசனம் பாருங்கள், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். இதை இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு, அவங்கள ஒரு கார்னர்ல நிறுத்திட்டு ஒரு முடிவுக்கு வர சொல்றார். ஒன்னு நீங்க ஏற்பக்கம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், நீங்க என் கூட நீங்க இல்லைன்னா எனக்கு விரோதியா தான் இருக்கீங்க, என்னோடு சேர்க்கலன்னா அழிஞ்சு தான் போவீங்க, சதரடிக்கப்படுவீங்க நீங்க அப்படின்ற. பாருங்களேன் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாலா ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார், மதில் மேல் பூனை அப்படின்னு. சரிங்களா, எத்தனை பேர் படிச்சிங்க தெரியல. அப்படின்னா ஒரு ஒரு சவர் இருக்கும், அந்த பூனை என்ன பண்ணுமா, இந்த வீட்டுக்கும் போகாது அந்த வீட்டுக்கும் போகாது நடு சவரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குமா. அநேக பேர் ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களும் நடுவில் தான் உட்காந்துருக்குறது. ஒன்னு நான் முற்றிலுமாக இயேசு புள்ள இல்ல, முற்றிலுமான அவிவிசுவாசி. எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், ஒன்னு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த சர்ச்சில் இருந்தா இல்ல நாமம் வச்சுக்கிட்டு வெங்கடேஷ் பெருமாள் கிட்ட போயிருங்க அப்படின்னு. அப்படி எங்க நடுவுல இருக்காதீங்க, மதில் மேல் உள்ள பூனை மாதிரி இருக்காதீங்க, அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு. அதான் சொல்றாரு நடுவுல இருக்க முடியாது. இயேசு நியூட்ரலிட்டி எடுத்துடுற, நடுவுல மேல் பூனை, மதில் மேல் இல்ல பூனை. நீ மதில் மேல இருக்கிற பூனையா இருந்தீங்கன்னா அங்க ஒரு காலிங்க எனக்கு விரோதமா இருக்கிறா, என்னோடு இராதவர், என்னோடுனா என்னோடு இணைக்கப்பட்டு என்னோடு உறவுல என்னோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவன் இல்லாதவன். அவன் எனக்கு விரோதி தான், அவன் என் பேரை சொல்லிட்டு இருக்கலாம், பாருங்கள் என்னோடு இராதவன். அந்த ப்ரொபோசிஷன் என்னோடு வித்துன்றது வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான உறவு இயேசுக்கும் தனக்கும். இயேசு சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு வர்றது இல்லை, கம்யூனியன் எடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு உறவில் இயேசுவை கர்த்தராக அங்கீகரித்து ரட்சகராக அங்கீகரித்து தன்னுடைய வாழ்க்கையின் பெரிய இன்பமே இயேசு தான். என் ஆத்தும நேச கர்த்தரே, என் ஆத்தும நேச கர்த்தர், என் உள்ளத்தின் ஆனந்தமே. உங்க வாழ்க்கையில உள்ளத்துல ஆனந்தம் எது? அந்த ஆனந்தம் இயேசுவா இருந்தா உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் இல்ல என்னதான் செழிப்பு வந்தாலும் அதுல என்ன என் சந்தோஷம்? என் உள்ளத்துல இருக்கிற ஆனந்தம் இயேசு தான் என் சந்தோஷம். ஏன் வெளியில இருக்கிற எந்த சந்தோஷமும் நிலை நிக்காது போயிடும் இல்லைங்களா? எதுவுமே திரு யூனத்தானா இந்த உலகம்னு ஒரு நாள் ஆயிரம் சாலமன் காட்சி நமக்கும் ஆகும். அவ்வளவுதான், இதெல்லாம் உள்ளத்தில் ஆனந்தம் இதெல்லாம் கொடுக்க முடியாது, நிலை இல்லாது. என் உள்ளத்தின் நிலையில்லா நிலை நித்தியமான ஆனந்தம் இயேசு, என் உள்ளத்தில் ஆனந்தமே அது இருக்கிறாரா உங்களுக்கு இயேசு? யோசிச்சு பாருங்க. தாவீது அதுலம் கேவலம் இருந்தாலும் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் இந்த பாட்டு பாடி இருக்கிறார் இல்லைங்களா, என் மான்கள் நீரண்டை வாஞ்சித்து தகருது போல் என் தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி கதர், என் தஞ்சமே என் அடைக்கலமே. அப்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அப்படியா யோசிச்சுக்காங்க? இல்ல மதில் மேல உள்ள பூனையா? நீங்க யோசிச்சுக்காங்க, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், உள்ளத்துல எல்லாம் ஆனந்தம் இல்லைங்க. கஷ்டம் இருந்தா இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவோம், உடம்பு சரியில்லைன்னா ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் படிப்போம். ஆனா என்ன இயேசு பைபிள் படிக்கிறதே எனக்கு ஆனந்தம் இல்லை, இயேசுதான் எனக்கு ஆனந்தம் இல்லை, அப்படி இருக்கீங்களா? இயேசு தான் சொல்ற, அப்பனா நீ எனக்கு விரோதி, நீ செதறடிக்கப்பட போயிடும், செதறடிக்கப்பட போகிறாய். என்ன என்னுடைய வாழ்க்கையின் இன்பம், என்னுடைய வாழ்க்கையின் மிக சிறந்த இன்பம் உள்ளத்தின் ஆனந்தம். அநேக பேர் சர்ச் மெம்பர்ஸா இருக்கலாம், இயேசுக்கு விரோதமா இருக்கலாம். இது நம்ம சபையில அநேக பேர் வாழ்க்கையின் வெளிப்பாடு, இயேசுக்கு எந்த அளவுக்கு அவங்க கமிட் பண்ணியிருக்கிறாங்கன்றது சர்ச்சில் தெரியும், சர்ச்சுடைய ஆக்டிவிட்டீஸில் தெரியும், சர்ச்சினுடைய ஈடுபாடில் தெரியும். அந்த ஈடுபாடில் நான் பார்க்குற பாஸ்டராக பார்க்கும்போது அநேக பேர் மதில் மேல் உள்ள பூனை மாதிரி தான் இருக்கிறீங்க. தேர் இஸ் நோ கமிட்மெண்ட். இயேசு தான் உள்ளத்தை வச்சு என்ன கஷ்டங்கள் தாங்க ஆகுறதில்ல, பிரச்சனைகள் தாங்க ஆகுறதில்ல, ஐயோ குய்யோனு ஆண்டவர் வானா சர்ச்சு வானான்ற மாதிரி கூட சில நேரங்களில் ஆயிடுச்சு. ரொம்ப சேட், அதான் பாட்டா? யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவி வந்து இந்த அற்புதங்கள் மூலமாக இயேசுதான் மேசியான் அவர்களுக்கு சொன்னாரு, நமக்கும் சொல்றார், சாட்சி கொடுக்கிறார். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பரிசுத்தாவின் வெளிப்பாடை வச்சு அவங்க நிராகரித்து அது பிசாசினால் செய்யப்பட்டதுன்னு பரிசுத்தாவிக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்சாங்க. நமக்கும் அந்த கேள்வி வருது, இயேசு வந்து தேவனுடைய குமாரன், அவருடைய பிறப்பினால அற்புதங்கள்னால பிரசங்கத்தினால் மாத்திரம் இல்லாமல் அவருடைய மரணத்தினால் நம்முடைய நம்ம மேல் வர வேண்டிய கோபாக்கினை சிலுவையில் அவர் வாங்கி உறிந்து அனுபவிச்சு நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தை ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு, அவர் பரலோகத்திலிருந்து அவருடைய கட்டளை என்ன, சுவிசேஷ கட்டளை என்ன, நீங்கள் மனம் திரும்பி என்னை விசுவாசிங்க, மனம் திரும்பி என்ன கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்க, அதான் அவருடைய நியூஸ். நடுவில் உட்கார்றது இல்ல, நீ நடுவில் உட்காரக்கூடாது. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், அவரோடு நீங்க இருக்கிறீங்களா? நமக்கு வர இதான், நான் ரொம்ப மோசமா உலகம் இல்லைங்க, ரொம்ப மோசமா விக்கிர ஆராதனை இல்லைங்க, ரொம்ப மோசமா ஆண்டவரே நம்பாதவன் இல்லை, ஆனா இயேசுவும் ஒப்பு கொடுத்தவன் இல்லை, மதில் மேல உள்ள பூனை. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? என் உள்ளத்தின் ஆனந்தம் இயேசு, அவர் வார்த்தை தான் என் உள்ளத்தினான, அதுதான் நிரந்தரம், அதுதான் நிம்மதி, அதுதான் என் வாழ்க்கை. இயேசு வார்த்தை தான், அவர் தான். அப்படி நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், அநேக விதத்துல அநேக பேர் நம்ம இல்லை. அப்படி இல்லைன்னா என்னோடு சேர்க்கப்படாதவன் செதறடிக்கப்பட போகிறான், செதறடிக்கப்பட போகிறான். உங்க வாழ்க்கையில என்ன ஆகும் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில பயங்கரம் இருக்கு. ஆனா இந்த ஜாதிக்கு என்ன ஆச்சு தெரியுமா? செதறடிக்கப்பட போகிறான்னு இவர் சொல்லி 40 வருஷத்துக்கு அப்புறம் முழு யூத சமுதாயமே சின்னா பின்னுமா செதறடிக்கப்பட்டுச்சு. அந்த ரோமர் ஆட்சி வந்து, ரோமர் வந்து அந்த எருசலேம் ஆலயத்தெல்லாம் சுக்குநூறாக்கி 11 லட்சம் யூதர்களை சிலுவையில் அறிஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, ரோடெல்லாம் சிலுவைங்க, ஊரெல்லாம் சிலுவைங்க, எந்த ஜாதிக்கும் எப்படி ஒரு அடி விடுவில்ல? பதினோரு ஜாதி. அது மாத்திரம் இல்லை, அதை விட்டு ஊர் ஊரா போய் 1985 நகரங்கள் இருக்கிற மக்களை கொண்டு போட்டான். எந்த ஊரும் இப்படி அழியில, இப்படி செதடிக்கப்படல. சோகமான சரித்திர கதைனா இஸ்ரவேல் எருசலேம் ஆலயம் அழிந்த கதை தான். அங்க ரத்தம் சிந்தின மாதிரி, அங்க செதடிக்கப்பட்ட மாதிரி உலக சரித்திரத்தில் எங்கேயுமே நடக்கல, இவங்களுக்கு நடந்துச்சு. அதே கதை தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இரா சேர்க்கப்படாத ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் இப்படித்தான் அழியும். அது இயேசு ஒரு ரிஜெக்ட் பண்றதை விட வருகிற ஆபத்து, வர ஆபத்து ரொம்ப பயங்கரங்க. எங்க குடும்பத்திலலாம் நான் வந்திருக்கிறத பார்த்திருக்கிறேன், எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்திருக்கேன். காஸ்பல பரிசுத்தாவின் சாட்சியை ரிஜெக்ட் பண்றதை விட பெரிய ஆபத்து வேற இல்லை. அவங்களுக்கு நடந்துச்சு. நீங்க மதில் மேல பூனையா இருந்தா தவறளிக்காத தேவகுமாரன் சொல்றாரு, சதரடிக்கப்படுவீங்க, சதரடிக்கப்படுவீங்க. பாருங்க, இந்த சூழ்நிலையில் தான் 31வது வசனம் வருது, மன்னிக்க முடியாத பாவம் வருது. அதை பார்ப்போம் நம்ம 31வது வசனம் படிங்களா.
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை.
31வது வசனத்தை பார்க்கிறோம். அதுல 31-32 ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றார். ஒரு தீர்மானமான ஒரு அறிவிப்பு, ஒரு தீர்மானமான ஒரு அறிவிப்பு, ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. தீர்மானமான அறிவிப்பு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கில் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றதெல்லாம் உண்மைத்தான், ஆனால் சில இடங்களில் நம்ம மைண்டு டல் ஆகிடும் இல்லைங்களா. சில நேரத்தில் காரில் ஓட்டிகிட்டே போகும்போது அப்படியே டல்லாக போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ரெட் லைட்டு எல்லோ லைட் அடித்தாங்கன்னா ஐயோ இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் அடிக்குது லைட்டு, ரெட் லைட்டு எல்லோ லைட் அடிக்குது வேதத்தில். நம்ம மந்தமாக இருக்கிற மைண்டை எழுப்பி விடுறதுக்கு அப்பா ரொம்ப சீரியஸானது, மெய்யாகவே மெய்யாகவே இது ரொம்ப உண்மை, ரொம்ப நிறைவேறும், ரொம்ப உனக்கு நடத்துகிறோம், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது. நான் சொல்லுகிறேன், ஏன் அதை சொல்லணும், நான் தேவகுமாரனாக கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஆசாரியனாக ராஜாவாக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய அதிகாரத்தின் முத்திரையில நான் சொல்லுகிறேன். நான் சொல்றேன், ஊரெல்லாம் சொல்றது கேட்கிறேன், நான் சொல்ற ஒண்ணு கேள்வி என்ன, என் அதிகாரத்தின் முத்திரையில உங்களுக்கு சொல்லுகிறேன். அது முதல்ல அது வந்து நமக்கு நேரடியாக இல்லை, பரிசேயர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்றேன். மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு நேர உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரத்யேகமான நபர்களுக்கு பிரத்யேகமான சூழ்நிலையில் பிரத்யேகமான வார்த்தைகள், என்ன பிரத்யேகமாக குற்றப்படுத்தின உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு அற்புத, ஒரு மகிமையான ஒரு அறிவிப்பின் மூலமா ஆரம்பிக்குது பாருங்களேன். பயங்கரமான எச்சரிக்கை வர்றதுக்கு முன்னாடி மகிமையான அறிவிப்பு. என்ன அந்த அறிவிப்பு? எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த பாவம், உறுதியான ஒரு ஒரு அறிவிப்பு. இதுதான் குளோரியஸ் சத்தியம், காஸ்பல். மத்தேயு என்ன புக்கு? மத்தேயு நிருபமா? சுவிசேஷம். சுவிசேஷமா என்ன? நல்ல செய்தி, குட் நியூஸ். என்னங்க குட் நியூஸ்? இதாங்க குட் நியூஸ், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆல் மேனர் ஆஃப் சின், எல்லா வகையான பாவங்கள், எல்லா வகையான தூஷணங்கள். பாவங்கள் என்னும் போது எல்லாத்தையும் குறிக்குது. எல்லா பாவங்கள், நம்ம சிந்தனைனால செயல்னால குணங்கள்னால செய்யற எல்லா பாவங்களும் அதோடு விடல, பிரத்யேகமாக தூஷண பாவத்தையும் சொல்ற. எல்லா பாவங்களும் பிரத்யேகமான தூஷணம். தூஷணம் அப்படின்னா என்ன? தூஷணம் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக தப்பா பேசுறது, அவர் அவரை குத்தி பொய்யான காரியங்களை பேசுறது, அவர் அவமான விதத்தில் பேசுறது. அநேக விதத்தில் என் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. எங்க நேரத்தில் சில பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், போன் பண்ணா பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்டுன்னு நமக்கு பெரிய தொல்லையா போகுது. நம்மள பாஸ் ஆகுறாரு சொன்னா பிரேஸ் அடி சொல்ல மாட்டேன்றாரு. நமக்கு பிரேஸ் தி லார்டுன்னு சொல்லி பேசுற காரியங்கள்லாம் ரொம்ப மோசமான காரியங்க. பிரேஸ் தி லார்டுன்னு ஆரம்பிக்கிறது கடன் வாங்கறதுக்கும் பிரேஸ் தி லார்டு, கடன் கொடுக்கறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ஆண்டவருடைய நாமத்தை வீண்ல வணங்கல. ஆனா ரொம்ப பக்தியானே எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்டு. லார்ட்ஸ் நேம் வீண்ல வணங்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, மீனிங்ஸ்ல அது வெயிட்டான வார்த்தை, அதை வணங்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. நம்ம ஏன்னா எப்படி தப்பிக்கிறது தெரியல இந்த ஜனம் கிட்டலாம், ஏன்னா எல்லாரும் வந்துடுறாங்க பிரேஸ் தி லார்டு பார்க்கும் போதெல்லாம். அந்த பாஸ்டரா நம்ம பதில் அப்படி கொடுக்கலன்னா உனக்கு இவர் என்ன பதில் கொடுக்க, திருப்பி ஒருத்தர் நாலு வாட்டி பிரேஸ் தி லார்டு சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங்னு, பிரேஸ் தி லார்டு பாஸ்டர் சொல்லுங்க பிரதர் குட் மார்னிங் பிரேஸ் தி லார்டு பாஸ்டர். நான் சொல்ற வரைக்கும் விட போறது இல்லை அவர். ஏன் உண்மையாக சொல்லலாம், சில நேரத்தில் ஆனந்தத்தில் பொங்கி மனசு நிறைஞ்சிருக்கும் பிரேஸ் தி லார்டு. சும்மா ஒரு உணர்வா இல்ல ஒன்னா இல்ல காலில் பல்லு கூட இருக்க பிரேஸ் தி லார்டு என்ன மாதிரி, தட்ஸ் நாட் ரைட். இங்க பாருங்க தூஷணம்னா அதான் அனாவசியமா ஆண்டவருடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம போய் கிண்டல் பண்ணோம்னா அது தூஷணம்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, அது தப்பா தான் தப்பு அது செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவரை கிண்டல் பண்ணோம்னா ஆண்டவரை அவமதித்தோம்னா ஆண்டவரும் ஆண்டவர் குறித்த எந்த காரியத்தையும் அவரையும் அவருடைய வழிகளும் அவருடைய மக்களையும் தவறா கேள் கிண்டல் பண்ணோம்னா அது பேர் தூஷணம். ஏன் சர்ச்ச கிண்டல் பண்ணோம்னா கூட தூஷணம் தான், அவருடைய மக்கள் அவர் நாமத்தை சுமந்தவர்கள் அது தூஷணம். பிளாஸ்பமி ரொம்ப சீரியஸ்ங்க பிளாஸ்பமி, நமக்கு அவனா தெரியாம இருக்கலாம். பழைய பாடல அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, யாராவது தூஷணம் பண்ணானா 10 ஆடு எடுத்துட்டு வந்து பலி கொடுக்கணுமா, 10,000 ஆடு கொடுத்தாலும் அதுக்கு மன்னிப்பு இல்லை. பழைய பாடல எங்கேயாவது யாராவது தூஷணம் பண்ணானா இமீடியட்டா சாவடிக்கணும், சாதாரணமா சாவடிக்க கூடாது, கல்லெறிஞ்சு சாவடிக்கணும். ஒரு விஷம் கொடுத்து சாவடிக்கலான்னு இல்ல, எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டு உடனே அவனை அடிச்சு அங்கேயே சாவடிக்கணும் ஸ்பாட். தூஷணம்னு வந்துட்டு அதனாலதான் அநேக நேரத்துல இயேசுவுக்கு அவரு தேவகுமாரனவனு கல்லடிக்க ஆரம்பிச்சாங்க, அங்கேயே சாகடிக்கல. பலேற்பாடுல தூஷணம்ன்றது எவ்வளவு சீரியஸ்ன்னு காட்டுறாரு பாருங்கள. ஆண்டவருடைய நாம எவ்வளவு உன்னதம் எவ்வளவு பெருசு, அவரு தூஷணம் செய்யக்கூடாது. பழைய பாடல அப்படி ரெவலேஷன் 13:16-17 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு மக்கள், ஆண்டவர் விட்டு அழிவுக்கு நியமிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ரொம்ப பிரதானமா இருக்கிற பாவம் என்ன தெரியுமா, ஆண்டவர் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூஷித்த. எனக்கு ஏன் இப்படி அவருக்கு கண் இருக்குதா அவருக்கு மூக்கு இருக்குதான்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலை, தூஷிப்பாங்க அவர். அப்படித்தான் ஆண்டவர் அவங்களை தண்டிக்கும் போது அப்படி பிளாஸ்டீம் அகேன்ஸ்ட் த காட். பாருங்க இந்த பகுதி வெறும் பாவம் இல்ல தூஷணம், குளோரியஸ் காஸ்பல் ட்ரூத். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். மனுஷன் செய்யற எந்த பாவமும் எந்த தூஷணமும் அவ்வளோ பயங்கரமான தூஷணம், பாவத்திலேயே கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லக்கூடிய தூஷணமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிக்கப்படும். அதுதான் குட் நியூஸ், அதான் காஸ்பல் குட் நியூஸ் இல்லைங்களா. ஆண்டவர் வந்து ஆனால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக மன்னிச்சிருவேன் அவர் சொல்லலை, மன்னிக்கிறதுக்கும் கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன், பாவ மன்னிப்புக்கு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது தான் நமக்கு மன்னிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இயேசுவின் மூலமா இயேசுவினுடைய பரிகார பலியின் மூலமாக அவர் மன்னிக்கல. எந்த எந்த வசனத்தில் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத பாவத்தின் எச்சரிப்பு வருதோ அதே வசனத்தில் ஆண்டவருடைய இலவசமான கிருபையான மன்னிப்பின் செய்தியும் வருது. எந்த பாவம் இந்த நேரத்தில் இவனை மன்னிக்கவே கூடாதுன்னு பேப்பர்ல போடுவான், 15 பிள்ளைகளை கொண்டிருக்கிறான் இவனை மன்னிக்கவே கூடாது, 150 பெண்களை கற்பழித்திருக்கிறான் இவனை மன்னிக்காமல் செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 150 பிள்ளைகளுக்கு பெண்களை கற்பழித்திருந்தாலும் உனக்கு மன்னிப்பு இருக்கு, எவ்வளோ ஃப்ரீ. 500 பேரை கொன்னு இருக்கிறான் இவனை மன்னிக்கவே கூடாது, கொன்னு குவிச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்கும் மன்னிப்பு இருக்கு, எவ்வளோ இலவசமான ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் தி காஸ்பல். என்ன மாதிரி எந்த பாவமும் எந்த தூஷணமும் உனக்கு மன்னிக்கப்படும், மனுஷர்களுக்கு மன்னிக்கப்படும். பைபிள் வந்து அது மன்னிப்பின் கதை தான். மனாசே என்ற ஒரு ராஜா அவன் எந்த பாவத்தையும் விட்டு வச்சது எல்லாத்தையும் செஞ்சான், அவனை மன்னிச்சார் ஆண்டவர் மனம் திரும்பும்போது. தாவீது எவ்வளோ ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், எவ்வளோ சாக்கியங்கள் எவ்வளோ சத்தியங்கள் எவ்வளோ உயர்த்தினார், எல்லா சாக்கியங்களுக்கு விரோதமாக கீழே போய் கொலையும் விபச்சாரமோ மயமாலமா இருந்தார், அவனையும் மன்னிச்சார், தாவீதம் மன்னிச்சார். ஏன் பவுல் அப்போஸ்தலர் தன்னை என்ன சொன்னார், நான் ஒரு கொலகாரன் நான் ஒரு தூஷித்தவன், சபையை துன்பப்படுத்தினேன், பாவிகளுடைய பிரதான பாவி, ஆனாலும் இரக்கம் பெற்றேன். பாருங்க, இதெல்லாம் மாதிரிகள். ஆண்டவர் காஸ்பல் வந்து ஃபுல் ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ், முழுமையான மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் பணியினால முழுமையான மன்னிப்பு தான் காஸ்பல். இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், பாஸ்டர் இங்க முழுமையான மன்னிப்புன்னு சொல்லலாம், ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் கண்டிஷன்ஸ் போடணும். நான் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து செஞ்சு வந்த அக்கிரமங்கள், என்னுடைய இருளான ரகசிய, என்னுடைய உள்ள எனக்கே உரித்த இச்சைகள், பாவங்கள், அகோரங்கள், சிறு பிள்ளையிலிருந்து செஞ்சு வந்த பயங்கர இருதயத்தில் இருக்கிற கொடுமைகள் உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, வேணும்னு விரும்பி எத்தனை தடவை ஆண்டவருக்கு விரோதமா அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு தெரியாது. பயங்கரமான உறவுகளை கொலைச்சிருக்கிறேன், பயங்கரமான பாவங்களை செஞ்சிருக்கிறேன், கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் பாவங்களை செஞ்சிருக்கிறேனே, உங்களுக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரியாதுதான். ஆனா எல்லாத்தையும் அறிந்த தேவன் என்ன சொல்றாரு, எல்லா பாவங்களும் தூஷணங்களும் மன்னிக்கப்படும். மத்தையும் நமக்கு சொல்ற எல்லா பாவங்களும், எத்தனை கிரம, எத்தனை பாவங்கள், எத்தனை ரகசியத்தில் செஞ்சிருந்தாலும் forgiven. அது எவ்வளவு glorious gospel. எந்த கண்டிஷனும் இல்லையா? நியூஸ் பேப்பர் சொல்ற மாதிரி, நியூஸ் பேப்பர் எழுதுறவங்களோ ஒரு கவர்மெண்ட் மாதிரி ரூல் போடலையே, இவன் 500 கொலைகளை செய்திருக்கிறான், 1000 பெண்களை கற்பனை, இவனுக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லலையே. மன்னிப்பு, எத்தனை பாவங்கள், எல்லா பாவங்களும், எந்த பாவமும், எந்த பாவமும், எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். இதாங்க காஸ்பல் க்ளோரியஸ் ட்ரூத். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சிலுவ பரிகார பலியின் மூலமாக தேவ அந்த பாவங்களுக்கெல்லாம் உரிஸ்த கோபாக்கினை தன்மே ஊத்தப்படும் போது, அது எல்லாத்தையும் தன் உள்ளத்தில் உரிந்து கொண்டு, தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு அதை அனுபவிச்சு முடிந்ததுன்னு சொல்லும் போது, அதுல எல்லா பாவத்துக்கும் அவர் அனுபவிச்சிருக்கிறார். அதன் மூலமா அதுக்கெல்லாம் நான் அனுபவிச்சிருந்தான், எல்லாத்தையும், என்ன மாதிரி பாவியா இருந்தாலும், எவ்வளவு மோசமா, பாஸ்டர் நான் சர்ச் மெம்பராக எத்தனையோ தடவை பாவம் செஞ்சிருக்கேன், இங்க சொல்றாரு எல்லா பாவமும் தூஷணமும் மன்னிக்கப்படும். வாட் எ ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் காஸ்பல். இந்த ஆறு ஓடு பக்கத்திலேயே, ஆறு ஓடுது, சாக்கடை எல்லாம் மேல இருந்துகிட்டு நான் வரமாட்டேன், என்ன வேண்டி கழுவாது ஆறுன்னு உட்காந்துருக்க முட்டால் தான் அநேக பேர் நம்ம. வாங்க, எல்லா பாவங்களும் தூஷணங்களும் மன்னிக்கப்படுது அந்த காஸ்பல். ஃபுல் ஃப்ரீ பாடு. இப்படி ஆறு ஓடும் போது இன்னைக்கும் நான் குற்றத்துல, பாவ குற்றத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா, காரணம் வந்து ஆண்டவர் இல்ல, உங்களுடைய அக்கிரமமான அவிவிசுவாசம். அவரை நம்ப மாட்டேன்றீங்க, அவர் வார்த்தையை நம்பி வர மாட்டேன்றீங்க. அதுக்குதான் காரணமே தவிர, அவர் மன்னிக்கிறதுக்கு தயங்கி இல்ல, மன்னிக்கிறார். எல்லா பாவங்களும், எல்லா தூஷணங்களும், எத்தனை வருஷம் நீ மாயமாலம் போட்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும், உன் மனசாட்சி சுத்திகரித்து குற்றம் நீங்கி உன்னை புதிதாக மாத்துக்கிற என் கிட்ட வா, மன்னிக்கப்படும். அதை நம்பி பிடிச்சிட்டு ஓடிட கூடாது. அதை நம்பி என்ன கழுவுமாண்டவரே, எனக்கு புதுவாக தாருமாண்டவரே, என் குற்றத்தை நீக்கும் நல்ல மனசாட்சி. உலகத்துல எது இல்லைனாலும், எது இல்லாலும், என் மனசாட்சி நிம்மதியா சுகமா இருந்தா போதும், என் குற்றங்களை நீக்கும், அந்த நிம்மதி எனக்கு இல்லையேன்னு ஓடி வந்தா மன்னிக்கப்படும். இதாங்க காஸ்பல், இதாங்க காஸ்பல். இது தேவனுடைய சாட்சி, அதை நம்புவீங்களா? பரிசுத்தாவி இன்னைக்கு அந்த சாட்சியை கொடுக்கிறார், உங்க மனசாட்சி குற்றத்துல எத்தனை காலம் வாழ போறீங்க. ஃப்ரீ ஆஃபர் தான் காஸ்பல். அந்த காஸ்பலை அறிவித்து, தேவனுடைய சாட்சியை சொல்லி, இந்த ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறார். அதை சொல்லி முடிச்சு தான் எச்சரிக்கை வருது. பாருங்களேன், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை, படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரன், அந்த பாவத்தை இன்னும் வளர்க்கிறார் மன்னிப்பை குறித்து, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரனுக்கே விரோதமாக, யோசிச்சு பாருங்களேன், மனுஷகுமாரனுக்கே விரோதமாக, மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொன்னா மன்னிக்கப்படுமா? ஏஸ். அவருக்கு விரோதமா பேசிட்டேன், அவருக்கு விரோதமா, அவர் எத்தனையோ வாட்டி என்ன கூப்பிட்டாரு, நான் போலியே, அது கூட மன்னிக்கப்படும். அது கூட அதுல பாயிண்ட் என்னன்னா, மனுஷகுமார், மனுஷகுமாரன் என்னத்தை குறிக்குது? அவருடைய அடிமையின் கோலத்தை கொடுக்குது. அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் வரும்போது அவருடைய வல்லமை எல்லாம் வெளிப்படல, அவருடைய வல்லமை எல்லாம் மறைந்திருந்த அவர் மனுஷ சாயல், மனுஷ சாயலா வரும்போது அவரை பார்த்துட்டு இவரெல்லாம் கடவுளா, இவரெல்லாம் தெய்வமா, இவரெல்லாம் எப்படி இருக்க முடியும், சிலுவையில மறைக்கிறார், இவரெல்லாம் கடவுள் அப்படின்லாம் என்னென்னோ பேசி இருந்தாலும் அதெல்லாம் மன்னிக்கப்படும், அதெல்லாம் மன்னிக்கப்படும். ஏன், அவருடைய தெய்வீக குணத்தை எது குறிக்குது? தேவகுமார். அவருக்கு விரோதமா செய்ய முடியாது. மனுஷகுமாரன் அவருடைய அடிமையின் கோலத்துக்கு விரோதமாக அவர் சரியா புரிஞ்சிக்காம, அவரை அங்கீகரிக்காம, அவரை பகுத்தறியாம ஏதாவது சொல்லியிருந்தா அதுவும் மன்னிக்கப்படும், அதுவும் மன்னிக்கப்படும். ஆனா கவனிச்சு பாருங்க, எவனாகிலும் மனுஷ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்தாவின் விரோதமாக நான் இவர் மனுஷகுமாரன் அப்படின்னு பார்த்தது மாத்திரம் இல்லாம பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பரிசுத்தாவினால் அவருடைய அற்புதங்களை செய்து எல்லா அற்புதங்களையும் கண்டு அவர் மனுஷ பிளேன்ல இல்லை அசாதாரணமான அற்புதங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்து அந்த அற்புதங்கள்லாம் பிசாசுனால செஞ்சாருன்னு அவர் பரிசுத்தாவை தூஷணம் பண்ணினா அது உனக்கு மன்னிப்பு இல்லை. பாருங்களேன், அந்த மன்னிப்பு உனக்கு இல்லை. பாருங்க, இது ஒரு ஃப்ரைட்னிங் எக்ஸப்ஷன். எல்லா ஸ்வீப்பிங் சகல பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா தூஷணமும் மன்னிக்கப்படும். அதுல ஒன்னே ஒன்னு காட்டு, இதுக்கு மன்னிப்பு இல்லை. இதுக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் பண்ணா இது மன்னிப்பு இல்லை. அந்த வார்த்தை வந்து இந்த தூஷணம்ன்றது வந்து எப்போ ஒரு வாட்டி சொல்றது இல்லை, ஒரு செட்டில்டு மைண்ட், ஒரு முடிவான மனநிலைமை. இப்படித்தான் பரிசுத்தாவிக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேவான் பார்த்து சன்னிதிரிய சங்கத்தை பரிசுத்தாவிக்கு விரோதமா உங்க பிதாக்கள் இருந்து எப்பொழுதும் விரோதமா செய்கிறவங்களே அவங்க குணமே அப்படித்தான், அவங்க செட்டில்டு அப்படித்தான் செய்யாதெல்லாம் பரிசுத்தாவிக்கு விரோதம். அவர் சொல்றது எதுவுமே கேட்கறது இல்லை. இவங்க வந்து வந்து கேட்டு போவாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, அவங்க குணமே அப்படித்தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. மார்க் வந்து நித்திய பாவத்தை குற்றம் உள்ளவனா இருப்பான், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் செஞ்சா நித்திய பாவத்தை குற்றம் உள்ளவன் இருப்பான். இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸப்ஷன், பயங்கரமான எக்ஸப்ஷன். பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்கிற ஒரு பாவம். இந்த மார்க் 3:28 இவன் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா படிங்க, ஏன் இப்படி சொன்னார். 3:28
மையவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல்
நித்திய ஆக்கினுக்கு
உள்ளாயிருப்பான்
என்றார். அவர் அசுத்த ஆவி கொண்டிருக்கிறார் சொன்னதுனாலேயே இப்படி சொன்னார். மார்க் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். இதை புரிஞ்சு புரிஞ்சுக்காங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யறது பாவம். அந்த பரிசேயர்கள் அங்க செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சு ஏன் எப்படி செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க. பரிசேயர்களுக்கு வந்து முதலாவது ஆண்டவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடுனா என்ன? இந்த படைப்பின் மூலமா, வெளியிலையும் இருக்கு உள்ளேயும் இருக்கு பொதுவான வெளிப்பாடு. இந்த படைப்பின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுறார், படைப்பின் மூலமா. அது மாத்திரம் இல்ல, நம்ம மனசாட்சியின் மூலமாகவும் பேசுறார், சரி இது தப்பு இது அப்படின்னு. இந்த ரெண்டு பொதுவான வெளிப்பாடு இருக்கு. அந்த பொதுவான வெளிப்பாடு கடந்து விசேஷ வெளிப்பாடு, அது எங்க? வேதத்துல. முதல் முதல் விசேஷ வெளிப்பாடு யாருக்கிட்ட இருந்துச்சு? யூதரன் கிட்ட தான். அந்த விசேஷ வெளிப்பாடை பகுத்தறிந்து காப்பி பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இந்த பரிசேயர்களுக்கும் வேதப்பாடலுக்கும் இருந்துச்சு. பொதுவான அறிவு மாத்திரம் இல்ல, விசேஷ அறிவு, விசேஷ வெளிப்பாடு மாத்திரம் இல்ல, இவங்களுக்கு நேரடியான வெளிப்பாடும் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், எழுதி கொடுத்தது மாத்திரம் இல்ல, நேரடியாக சாட்சாத் தேவ குமாரன் வந்து பரிசுத்தாவில் நிறைந்து ஆவியானவர் சாட்சியின் மூலமாக அதிசயமான கிரியைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது ரெண்டும் மாத்திரம் இல்லாம நேரடியான வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நேரடியான வெளிப்பாடை பார்த்து பாருங்களேன், தேவகுமாரன் தங்களுக்கு முன்பதாக வந்து பரிசுத்தாவின் மூலமா செஞ்சுட்டு எந்த அளவுக்கு கோணலானவர்கள், பாவத்தில் அடம் பிடிச்சவர்கள்னா தேவ வல்லமை வெளிப்படுறத பார்த்து அவங்க மனசாட்சி சொல்லுது. பொதுவான வெளிப்பாடு சொல்லுது, இது ஆண்டவர் தான் இருக்க முடியும், ஏன் நிக்கோதேமு சொல்லியா ஆண்டவர் இல்லை நான் இதை செய்ய முடியாது உங்களால, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் உள்ளுக்குள்ள. அது தெரிஞ்சாலும் அவருக்கு அடங்கணும், அவருடைய கிளைம்ஸுக்கு நம்ம அடங்கணும்னு சொல்லி, அவர் விரோதமா போகணும்னு சொல்லி ஆண்டவரை நிராகரிக்கணும்ன்றதுல அடம் பிடிச்சி, இது பிசாசுனால செய்கிறாருன்னு முட்டாள்தனமான காரணத்தை கொண்டு வந்து அவர் நிராகரிக்கிறாங்களே, அது பரிசுத்தாவி அவங்க தூஷணம் பண்ணிட்டாங்க. எல்லா வெளிப்பாடும் முடிஞ்சிருச்சு, பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு, நேரடியான வெளிப்பாடே அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது இன்னுமே அவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்கு? பரிசுத்தாவிக்கு விரோதமாக எல்லாம் புத்தியாவது இருக்கணும், காமன் சென்ஸுக்கு விரோதமாக ஒரு குற்றத்தை காட்டுறாங்க. பொதுவான விசேஷ வெளிப்பாடு கேட்கல, நேரடியான வெளிப்பாடுக்கும் பட்சபாதமாக முடிவு பண்ணுறாங்கன்னா இன்னமே அவங்க பரிசுத்தாவிக்கு விரோதமாக வேற எதுவுமே அவங்க செய்யற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய உச்சக்கட்ட அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தன்னுடைய கிரியைகளை கொண்டு பிசாசனால் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. பாருங்க, அதான் அது பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இதை விட ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும், இதை விட வேற என்ன நியூஸ் கொடுக்கணும், இதை விட வேற எப்படி மேசி அவங்க அடையாளம் காட்டணும், காட்டுவதெல்லாம் காட்டியாச்சு. பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி வருது, எப்படி வருது? மனம் திரும்புதல் மூலமா, இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமா வருது. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறது எப்படி விசுவாசிக்கிறோம்? அவருடைய அடையாளங்கள், அவருடைய வார்த்தைகளை பார்த்து. இவங்க அவருடைய வார்த்தைகளும் அவருடைய அடையாளங்களும் பிசாசுனால செய்யப்படுதுன்னு இவங்க முடிவு கட்டிட்டு மனதில் இருந்தாங்கன்னா அதை எப்படி நம்புவாங்க, எப்படி இவங்க மனம் திரும்புவாங்க, எப்படி அவர் கட்டளை கீழ்படிவாங்க? முடியாத டெட்லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணவுன்னு மன்னிப்பே இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. எல்லா அடையாளங்களும் எல்லா அற்புதங்களும் பிசாசுனால் செய்யப்பட்டு ஆப்போசிட்டா முடிவு பண்ணும் போது அவங்க ஹோப்லெஸ். இன்னுமே அவங்களுக்கு அதிக அதிக சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பிசாசு இல்லை இவர்கிட்ட பத்து பிசாசு இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்னுமே சத்தியம் அவங்களை திருத்தார். கடினப்பட்டு போய்விட்டார்கள், கடினப்பட்டு போய்விட்டார்கள். அதான் அவங்களுடைய நிரந்தர நிலை. இது இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு மன்னிக்கப்படாது. இது ஒரு ஸ்பெஷல் அஃபென்ஸ், ஸ்பெஷல் அஃபென்ஸ். பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவங்க செஞ்சிருக்கிற பாவம், ஒரு சில போதகர்கள் சொல்றாங்க இது அகங்காரத்தோடு அவபக்தியோடு பரிசுத்தாவின் கிரியையை தூஷணமாக பேசுகிற பாவம். இன்னொருத்தர் சொல்றார், பரிசுத்தாவி நம்மக்கிட்ட அமைதலாக பேசி நம்மளை ஏவும் போது, நம்மளை தள்ளும் போது, அவரை எதிர்த்து 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 அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமருக்கு நேர் விரோதமாக நாம் செயல்பட்டு படும்போது அவர் நம்மள இருந்து பின்னாடி போய் இன்னுமே நம்மளை குற்றப்படுத்துறதும், நம்மளை உணர்த்துறதும், நம்ம பாவத்தை உணர்த்தி கொடுக்கறதும், உணர்த்தி நம்மளை மனம் திரும்ப வைக்கிற வேலையும் செய்யாம அவர் பின்னாடி போயிடுறார். பாருங்களேன், அவர் தான் நம்ம, அவர் நம்மளை ஏவுனா தான் நம்ம பாவத்தை உணர முடியும். அவர் நம்மளை குற்றப்படுத்தினாதான் அவன் பாவிகள் நமக்கு தெரியும். ஆனா திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பாக்குறாரு, உணர்த்துறாரு, ஆனாலும் அதை தள்ளி தள்ளி தள்ளியே வைக்கும் போது அவர் பின்னாடி போய் இன்னமே குற்றமும் படுத்த முடியாது. அவங்க எது கடினப்பட்டு போகுது, உணர்வில்லாதவர்களா மாறி போறாங்க. இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமா நடந்து போகுது. இந்த பாவம் வந்து உணர்வு பூர்வமாக அக்கிரமத்தோடு வேணும்னு திருப்பி 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 சத்தியத்தை நிராகரித்து தூஷித்து எல்லா எவிடன்ஸும் இருக்கு, எல்லா சத்தியங்களும் கேட்டாச்சு, எல்லா பிரசுத்தான சாட்சியும் கொடுத்தாச்சு, ஆனா அதை ரிஜெக்ட் பண்றதுனால ஏற்படுகிற ஒரு பாவம். ஓகே, இது பரிசுத்தவான்கள் செஞ்சாங்க, அவங்க கதை முடிஞ்சிச்சு. நம்ம கதை இன்னும் முடியல, நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செஞ்சிட முடியும், அதுதான் ஆபத்து. இன்றைக்கி நம்ம எப்படிங்க சொல்கிறீங்க, இன்னைக்கு நம்ம செஞ்சிட முடியும்? சில பேர் சொல்கிறாங்க இது இயேசு உலகத்தில் இல்லாததுனால் இப்போது ஒருத்தர்னாலையும் இந்த பாவத்தை செய்ய முடியாது, ஏன்னா அந்த சூழ்நிலை இன்றைக்கி அமையிலையே அப்படின்னு. உண்மை தான், ஆனால் இந்த அது ஒரு விதத்தில் உண்மை தான், அதை ஒத்துக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பரிசுத்தாவின் சாட்சியை நிராகரிப்பதுனால தான் வருகிற பாவம், இது தொடர்ந்து வருகிற பாவம். இது அந்த மத்தையில மாத்திரம் இல்ல, எப்ரேயர்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது. சில பேர் அந்த டெட்லைன் இருக்கும், அதை கிராஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பரிசுத்தாவி அவங்களுக்கு வேலையே செய்ய மாட்டார், கிட்டே வர மாட்டார். அவங்க இருதயத்தின் கடினங்களுக்கே அவர்களை ஒப்பு கொடுத்தார் வரலையா, அவங்க இருதயங்கள் இச்சைகளுக்கே அவர்களை விட்டு விட்டார், அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. இனிமே என்னதான் சத்தியம் சொல், வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வரட்டும், அவங்க ஆண்டவர் மனம் திரும்ப மாட்டாங்களே, மனம் திரும்ப மாட்டாங்க, ஆண்டவர் சபிக்கத்தான் செய்வாங்க. எனக்கு இப்படி கொடுத்துட்டாரு, நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சு, இது செஞ்சாங்கதான் பரிசுத்தாவினால தங்களுடைய பாவத்தை உணரவே முடியாத நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவர் தானே குற்றப்படுத்தி நம்ம நிலையை காட்ட முடியும். தாழ்ம வராது, கிருபர் தூஷணம், இந்த ரெவலேஷன்ல வரமா தூஷணம் தான் வரும். டெட்லைன் கிராஸ் பண்ணிட்டாங்க. பரிசுத்தாவிய இன்னைக்கும் பாவத்தை குற்றப்படுத்துறாரு, இன்னைக்கும் இயேசுதான் மேசியான்னு அறிவிக்கிறாரு. அவருடைய சாட்சியை நிராகரித்தார், அது நரகத்துக்கு நம்மளை கொண்டு போவோம். பிரத்யேகமான விதத்துல நம்ம செய்யாம இருக்கலாம், ஆனா மத்தேயு இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லிட்டு வராரு? மத்தேயுவின் மூலமாக பரிசுத்தாவி ஏவி ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். என்ன நமக்கு சொல்றார் ஆவியானவர்? ஸ்டில் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு வாரமும் நீங்க படிச்சுட்டு போகும்போது உங்களுக்குள்ள என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறார், என்ன சொல்லிட்டு இயேசு பரிசுத்தாவின் சாட்சி என்ன? அவர் செய்யற ஒவ்வொரு அற்புதத்திலையும், அவர் பேசின ஒவ்வொரு பிரசங்கத்திலையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்தாவி என்னதான் அவர் காமிச்சிட்டு வர்றாரு? இவர் தான் உலகத்தின் இரட்சகர், இவர் தான் தேவகுமாரர், இவருடைய உரிமைகளுக்கு நீ அடங்கி மனம் திரும்பி இவருக்கு அடங்கி கர்த்தராக இவருக்குள்ள வாழணும், இவர் தான் ஒரு ராஜான்னு சொல்லி இவருக்குள்ளதான் நீ வாழணும்னு சொல்லி நம்மளை இழுக்கல. பரிசுத்தா ஒவ்வொரு தடையும் பிரசங்கத்துல என் மூலமா நான் பல காரியங்கள் சொன்னாலும் எஃபெக்ட் என்னவா இருக்கணும்? இதான் அவர் செய்யுது, இதான் அவர் செய்யுது. முற்றிலுமாக அவருக்கு அடங்கி நீ உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி, இவர் தான் ராட்சகர், இவர் தான் உன் பாவத்துக்காக மறிக்க வந்த ரட்சகர், இவர் மேல விசுவாசம் வைத்து உன் பாவத்துக்காக மனம் திரும்பி இவருக்கு அடங்கி இவர் உன் இதயத்தை ஆளும், இவர் கிளைம்ஸ் இவருடைய உரிமைகளுக்கு நீ அடங்க. அது பரிசேயர்கள் ஒத்துக்கல. ஏன் இவர் ஒத்துக்கிட்டோம்னா நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், யூதர்கள், நம்ம இவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்கணும்னா நம்ம சீர்கெட்டவர்கள், பாவிகள், நம்ம நரகத்துக்கு போறவர்கள், பிசாசன் பிள்ளைகள்னு ஒத்துக்கிட்டு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும்ன்றாரே. நாம் மறுபடியும் பிறந்து முற்றிலுமா நம்மள ஓவரால் பண்ணும். 50 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கான், 60 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கிற கிறிஸ்ட சர்ச்சிலே நான் பிறந்து வளர்ந்தவங்க என்ன போய் நரகத்துக்கு போறோம்னா எப்படிங்க நான் போக முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. நீ மறுபடியும் பிறவாவிட்டா, நீ என்னதான் பிறந்திருக்கட்டும், கிறிஸ்டியன் பெரிய பாஸ்டருக்கே மகனா பிறந்திருக்கட்டும், நீ சர்ச்சிலேயே பிறந்து வெளியில போகாம இருக்கட்டும், நீ மறுபடியும் பிறக்கலன்னா நரகத்துக்கு தான் போக. யூ ஷுட் பி பார்ன் அகெயின். அவர் சொல்றாரு முற்றிலுமா ஓவரால் ஆகும். நீ வெளியில வந்தா டீசெண்டா நாடகம் போட்டிருக்கலாம், 50 வருஷம் நான் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்துருக்கிறேங்க. உங்க இதயத்துல எத்தனை விபச்சாரம் பண்ணியிருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும். உதயத்துல எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பெரிய அகோரமான பாவியின் ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாவத்தோடு நீ போக முடியாது. நீ மேல இருந்து ஆவியினால் மறுபடியும் ஓவராலா ஒண்ணு பண்ணலன்னா நீ நரகத்துக்கு தான் போற. நீ எத்தனை வயசாயிருக்கட்டும், நிக்கோதேமுக்கு பார்த்து சொன்ன இஸ்ரவேலின் போதகமே, அதுக்கெல்லாம் அவர் அடங்க ஒத்துக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவத்தை செஞ்சிட முடியும். பரிசுத்தாவி உள்ளத்துல பேசுற பேச்சுக்கு நீங்க இடம் கொடுத்து இயேசு அடங்கி அவருடைய உரிமைகளுக்கு அடங்கி அவர் வார்த்தைக்கு நீங்க அடங்கி அவர் தான் கர்த்த சொல்லுமாண்டவரை கேட்கிறேன்னு மனம் திரும்பல. அந்த லைனை கிராஸ் பண்ணிட முடியும். அந்த வேறைய மாயமானத்தை மன்னியும், என் வெளி நாடகத்தை மன்னியும், உன் சர்ச்சுக்கு வந்து உம்புள்ளையாக மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு கம்யூனியன் உம்புள்ள மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க, ஆனா இதெல்லாம் நாடகம், நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பல, இயேசு என் உள்ளத்தின் ஆனந்தம் இல்லை, அந்த மாதிரியே எனக்கு இல்ல, உண்மையா இல்ல, இதெல்லாம் வெளிநாடகம் தாண்டவரே அப்படின்னு இருந்து நீ மனம் திரும்பி நீ வரலன்னா, இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. போக 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 கடினப்பட்டு போறோம். இன்னைக்கு அந்த பாவத்தை நீங்க செஞ்சிடலாம். ஏன் பாஸ்டர் ஆண்டவரி நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை கொடுப்பாரு, எனக்கு தெரியல. ஒருவேளை இன்னைக்குதான் கடைசியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சேஃபஸ்ட் வழி எது சொல்லவா? பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செய்யாம இருக்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் வழி. இன்னைக்கு மனம் திரும்பி அவர்கிட்ட வந்துடலாம், முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அழிஞ்சு போற உலகத்தின் மேல மனசு வச்சு, அழிஞ்சு போற உறவுகள் மேல நம்பிக்கை வச்சு, ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ரட்சகர் நீங்க தான், உங்களுடைய உறவுலையை நான் வாழல ஆண்டவர், என் உள்ளத்தின் ஆனந்தம் நீங்க இல்லை ஆண்டவர், உலகத்துக்காகவும் அதுக்காகவும் மதில் மேல உட்கார்ந்து பூனை மாதிரி வாழ்ந்திருக்கேன், இன்னையோடு ஒளியிட்டோம், நீங்க தான் என் கர்த்தர், உமக்கு தான் நான் அடங்கி நடப்பேன்னு இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா பரிசுத்தாவின் விரோதமா செய்யற பாவத்துல தப்பிக்கலாம். அதான் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு வந்தோம்னா, உடஞ்சு இல்ல நான் வரமாட்டேன், உடஞ்சு நீங்க வரமாட்டேன், இன்னும் தொடர்ந்து நான் போவேன், இன்னும் எத்தனை டைம் கொடுக்குறாரு பார்ப்போம். நீங்கன்னா டேஞ்சர், பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் எச்சரிக்கிட்டு இருதய கடினத்திற்கு போகிறார். ஏன்னா சத்தியத்தை திருப்பி 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 கேட்கும் போது என்ன ஆகுதான், சத்தியத்தை திருப்பி திருப்பி கேட்கும் போது அது வந்து ஒண்ணு நம்ம மனசு உருக்கணும், அது உருக்குற வேலைத்தையும்னா அதே சத்தியம் திரும்பி நம்ம மனசை கடினப்படுத்திடலாம். கேட்க 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 என்னதான் சொன்னாலும் இன்னுமே கேட்க போறது இல்லை. 50 வருஷம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மனசொண்டி மாறல. அப்படி சத்தியம் நம்மளுக்கு செஞ்சிட முடியும். ஒண்ணு அது உருக்கணும், அது நம்மளை மாத்தணும். உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு சத்தியம்? இன்ற சத்தத்தை கேட்டால் கடினப்படுத்தாதீர்கள். ஒருவேளை இன்னைக்கு ஏன் டெட்லைன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு நீ கேட்கலன்னா உதயத்தை கடினப்படுத்த போறல. இன்னைக்கு நீ பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செஞ்சிருவாங்க, இன்னுமே உனக்கு பரிகாரமே கிடையாது. இனிமே பரிசுத்தாவி உன்னட்டு பின்னாடி போயிடுவார். இனிமே எந்த வர பிரசங்கமும் உன் உள்ளத்துல வேலையை செய்ய முடியாது. உன் பாவத்தை குற்றப்படுத்த முடியாது. நீ ஆண்டவரை தூஷித்துக்கிட்டு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு போ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சிட்டாருண்ணா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க. வெறும் வெளிப்பிரகாரமான சர்ச் காரியங்களை செய்யறேன், சர்ச்சுக்கு வரேன்றது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை உடைய ஆனந்தமா, இயேசு உள்ளத்தின் ஆனந்தமா, அவரே என்னுடைய அடைக்கலமே, கோட்டையே, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறமே, அதுவா அவர் எல்லாமே எனக்கு இயேசு தான், இயேசு வார்த்தை தான். இயேசு ஒண்ணுமே மதில் மேல இல்லை, பூனை இல்லை. பைபிள் நிறைய வான் பண்ணுதுங்க. நம்ம இருதயம் கடினப்பட்டு நம்ம இருதயங்களுக்கே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். சேஃப் பொசிஷன். இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டால் வாங்க, இன்னைக்கு வாங்க. பாஸ்டர் மிரட்டாதீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு டெட்லைனா இருந்தா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவி கிட்ட இல்லைன்னு சொல்றது அவர் கொடுக்கிற சாட்சி. 1.5 வருஷமா அவனுக்கு மத்தேயு கத்து கொடுத்துருக்கிறேனே, 1.5 வருஷமா நான் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, இயேசு எவ்வளவு மகத்தான தேவன் உனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, இந்த சாட்சியின் மூலமா மெல்லிய சத்தத்தோடு வார வாரம் பேசி அனுப்புறனே, நீ இந்த மாதிரி இல்லையே, அவர் வார்த்தை கீழ்படியிலையே, நீ மனம் திரும்பணுமே. இன்னமும் அதை கேட்டு 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 நான் திருந்தாம இருப்பேன், இயேசு அடங்கி அர்ப்பணித்து வாழ மாட்டேன். நீங்க இருந்தீங்கன்னா அர்ச்சுத்தாவிக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? ஆதி ஆமத்திலே காட்டுறார் உலகத்தை அழிச்சது காரணம் என்ன தெரியுமா? என் ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடாது. பேசி 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 பார்த்தாரு நோவா மூலமா, கேட்கல, உலகத்தையே போட்டு தண்ணியில குவிச்சார். பரிசுத்தாவிக்கு இல்லைன்னு சொல்றதை விட ஆபத்து வேற இல்லைங்க. பரலோகத்திலிருந்து பேசுறோம், அவருக்கு விரோதமா தூஷணம் பண்றது. ஆகவே மனம் திரும்பி இன்னைக்கு வாங்க. கிருபையினால கோட்டை விட்டுறாதீங்க. கிருபையினால விட்டோன்னா ஆபத்து, கிருபையினால விட்டோன்னா ஆபத்து. ஆண்டவர் நம்ம உதவி செய்யட்டோம் பாருங்களேன். அதனால ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம்ம அதை பார்த்து செய்ய முடியுமா? அதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? எபிரேயர் புக்கு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட புக்கு. அந்த புக்கில் இந்த 3-4 வசனங்களை படிச்சு முடிப்போம். அந்த படிப்படியா அந்த புக்கு சொல்லுது பாருங்களேன். அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. 2-3 படிங்கள, 4 வசனங்களை படிச்சு முடிக்கலாம். படிப்படியா அவங்க எப்படி கடினப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வர 2-3 எபிரே.
முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய திட்டத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பிரசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு பரிசுத்தாவியினால், அடையாளங்களினாலையும் வல்லமைகள்னாலையும் வரங்கள்னாலையும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சிகள்னாலையும் உறுதிப்படுத்தப்பட்ட அவர் சாட்சி கொடுத்த ஒரு ரட்சிப்பை குறித்து கவலையற்று ஒரு கேர் இல்லை, ஒரு இது இல்லை, அது முக்கியம் இது முக்கியம்னு நீ இருந்தீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்புவ? பயங்கரமான தண்டனைக்கு எப்படி கவலை அற்று ஒரு கேரை இல்லை, ஒரு அக்கறை இல்லை, மற்றதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அப்புறம் தண்டனைக்கு நீ எப்படி தப்புவ? முதலாவது அக்கறை இல்லாம போறதுல தான் வருது எல்லாமே. 2-3-7 படிங்க அதே புக்கு. எப்படி
ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை மாளிகை நடந்தது போல
இன்னைக்கு அக்கறை இல்லாம போற கடினப்பட்டு போதும் இருதயம். இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டா கடினப்படுத்தாது. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண மாதிரி 12வது வசனம் படிங்க அதே அதிகாரத்துல.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒரு ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
பாவத்தினால் வஞ்சனைப்பட்டு இருதயம் கடினப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு, நீங்க வளரலையே, வளராது நல்லா இல்லையே அடையாளம், நீங்க உண்மையாவே ரட்சிக்கப்பட்டீங்களா, கிருபையில வளரலையே, போதகரா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் மொங்கி வளராம இந்த நிலையிலேயே இருக்கிறீங்க, ஆபத்தாச்சே, இப்படியே இருந்தீங்கன்னா ஆபத்து, இப்படியே இருந்தீங்கன்னா பயங்கரம். பாருங்களேன் ஆறுல சொல்றாரு, அடிப்படையான காரியங்களை விட்டு நீங்க வளரணும், வளரணும், ஏன் வளரணும், நாலாவது வசனம் ஆறு நாளில் என்ன சொல்றாரு பாருங்க, வளராம இருந்தா என்ன ஆயிரும்,
அவமானப்படுத்துகிறபடியால் மனதிற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்,
கூடாத காரியம். இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் கேட்டுட்டு வளராம, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராம, பாவத்தினால் கடினப்பட்டு போய், இருதயம் கடினப்பட்டு போய் வளராத போறவங்க என்ன அடையாளம் காட்டுறாங்க, ஒருவேளை அவங்க ரட்சிக்கவே படலன்னு காட்டுறாங்க. அவங்கள திருப்பி மறுப்ப மன திரும்புதல் கொண்டு வர்றது முடியாது, கஷ்டம் இல்ல, முடியவே முடியாது அவங்கள மனம் திரும்ப. ஏன் கடின இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா மனம் திரும்ப முடியவே முடியாது. அந்த ஆபத்து ஏன் எப்ரேயர் அவங்களுக்கு எழுதணும், அந்த லைனை கிராஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு பரிசுத்தாவே நம்ம கிட்ட பேசினார்னா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாங்க, அவர் சத்தியத்துக்கு அர்ப்பணித்து வாங்க. ஏன் சத்தியம் நம்மளை கடினப்படுத்திடும், அதுக்கு அடங்கலைண்ணா, அது இருதயத்தை உடைஞ்சு நம்ம அடங்கலைண்ணா. விசுவாசிகளாக நம்ம இருந்தாலும், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையா சர்ச் மெம்பரா இருந்தாலும், அவருடைய பிரசங்கத்தின் கீழே கேட்டுக்கிட்டு இருந்தாலும், பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம வளர்ல இருதயத்தை கடினப்படுத்தணும்னா மனம் திரும்புதலுக்கு வழியே இல்லாதபடிக்கு நம்ம ரட்சிக்கவே படலன்ற அடையாளம் மாதிரி நம்ம மனம் திரும்பவே முடியாம போயிடும், இருதய கடினப்பட்டு அந்த ஆபத்து இருக்கு. அதான் பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யறப்பான், அதுக்கு மன்னிப்பு இல்லை. அதை நம்மளும் செஞ்சிட முடியாது, செஞ்சிட முடியாது, செய்ய முடியும். அதை நினைத்து பயத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வரும். ஜாம் அருமையான ஆண்டவரே, இந்த எச்சரிக்கையை நாங்கள் மன நடுக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பல வகையில் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த சத்தியங்களையும் நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு கேட்டு மறந்து போயிடாம இதை ஆழமாக சிந்தித்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இராமல் இதை உணர்வோடு நாங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவரே இயேசு கடங்க, இயேசுடைய பாவங்கள்லேருந்து நாங்கள் திரும்பி அவருடைய கர்த்தத்துவத்து கீழே அடங்கி அவருடைய நுகத்தை ஏற்று ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு எல்லா விதத்துலையும் அடங்கி இயேசுதான் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அவர்தான் கர்த்தர்னு ஒரு வெளிநாடகம் போடுகிறது, சர்ச்சை வச்சு ஆடுற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதை நிறுத்தி ஒரு மதிமேல் இருக்கிற பூனையா இருக்கிறத விட்டுட்டு நம்ம கற்பணித்து வாழ உண்மையாவே உம்மோடு இருக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை மாற்ற மாட்டவரே. எங்களோடு பேசு இந்த வசனத்தின் மூலமா, இந்த எச்சரிக்கையை எங்கள் உள்ளத்தின் உணர்த்தும் ஆவியானவரே, இந்த எச்சரிப்பை எங்களுக்கு பயத்தை உண்டாக்கும், திகளை உண்டாக்கி மனம் திரும்புதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
கடைசி பாடலுக்கு